நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நம்ம ஆஸ்திரேலியா.
படிப்பவர் சங்கர் ஜே பாண்டியன்.
இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை ஆஸ்திரேலியன் ரைட்டர் சென்டர் என்ற சிறுகதை அமைப்பில் 2021 பிப்ரவரி மாதத்தில் சிறந்த கதைகளுள் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை. இதனை எழுதியவர் விக்டோரியா மாநிலத்தை சேர்ந்த ஷீலா குவெர்னி. கதையின் தலைப்பு த கோப்பிங். கதையின் தமிழாக்கம் சமாளித்தல். இன்னும் 3 மணி நேரம். வரிசையாக அமர்ந்திருந்த பள்ளி மாணவர்களின் தலைகளுக்கு பின்னால் உள்ள சுவர் கடிகாரத்தின் கைகள் மெதுவாக வட்டமிடுவதை அவன் பார்த்தான். நீண்டு கொண்டே போகும் இந்த நாளில் இருந்து தப்பிக்க இன்னும் 3 மணி நேரம் இருக்கிறது. இந்த முடிவற்ற வகுப்பறை சிறையிலிருந்து தப்பிக்க, 30 பதின்பருவ இளைஞர்களின் கேள்விகளில் இருந்து தப்பிக்க, அவனது கை மீண்டும் ஒரு முறை தனது பாக்கெட்டில் இருந்த ஆறுதல் தரும் பாட்டில் வடிவ பொருளின் மீது ஊர்ந்து தடவி கொடுத்தது. அந்த திரவம் தொண்டைக்குள் வழுவுவதை கற்பனை செய்து கொண்டே அவனது கண்கள் மூடின. மது அவனது இரத்த நாளங்களில் கலக்கும் போது அந்த உற்சாகம், புத்துணர்ச்சி, மெதுவாக மலரும் அவனது மேம்பட்ட சுயத்தின் வெளிப்பாடு நினைவுக்கு வந்தது. பள்ளி நிர்வாகத்தின் அதிகாரத்துவம், விதிகள், கட்டுப்பாடுகள், சக ஆசிரியர்களின் ஈகோ, ஓய்வின்மை ஆகியவற்றால் அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். இங்கே தனிமையும் இல்லை, யாரும் அறியாமல் நழுவ வாய்ப்பும் இல்லை, எங்கு பார்த்தாலும் மாணவர்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர அவனுக்கு அந்த பானம் எவ்வளவு முக்கியமான தேவையாக இருந்தது என்பது அவனுக்கு தெரியும். வகுப்பறையின் பொறுப்பாளராக இருக்க, நடுநாயகமாக இருக்க, குழப்பங்கள் விளைவிக்கும் சூழ்நிலைகளை கையாள, அவற்றை கையாள இயலாமல் தோல்வியுறும் போதும் மனம் கலங்காமல் இருக்க, எல்லாவற்றையும் விட அதி மேதாவிகளாக தங்களை நினைத்து கொள்ளும் 15 வயது புத்திசாலி மாணவர்களை கையாள அந்த பானம் எவ்வளவு தேவையாக இருக்கிறது என்பதை மட்டும் மற்றவர்களும் தெரிந்திருந்தால் அப்போதுதான் அவர்களுக்கு புரியும். அவனது மனைவிக்கு புரிந்ததைப் போலவே அவன் உறுதியாக நம்பினான். அவள் இவனது சந்தேகத்திற்குரிய மாற்றங்களை கவனிக்கிறாள் என்று. கேள்விகளை கேட்க துவங்குகிறாள். இவன் கைகள் நடுங்குவதை கவனிக்கிறாள். புதினா சுவிங்கத்தின் சுவாசத்தை வாசம் பிடிக்கிறாள். இவை வழக்கமான அறிகுறிகள்தான். அவன் தன்னால் இயன்றவரை சமாளிக்க முயல்கிறான். அவளால் அதை பார்க்க முடிகிறதா? இன்னும் 2 மணி நேரம். வரிசையாக அடுக்கப்பட்டு இருந்த பள்ளி அலுவலகத்தின் அலமாரிகளுக்கு பின்னால் உள்ள சுவர் கடிகாரத்தின் கைகள் மெதுவாக வட்டமிடுவதை அவள் பார்த்தாள். அவள் இந்த மேசையை விட்டுவிட்டு அவளுடைய காரில் ஏறி ஜிம்முக்கு தப்பிக்க இன்னும் 2 மணி நேரம் இருந்தது. ஜிம் அவளுடைய வேதனைகளை தீர்க்கும் தேவாலயம், மன அமைதி கொடுக்கும் சரணாலயம். ட்ரெட்மில்லில் ஓடுவது, சைக்கிள் ஓட்டுவது, யோகா அமர்வின் மூலம் பெறும் தசை வலுப்படுத்துதல் மற்றும் வியர்வை, ஆஹா, பேரின்பம், பரவசம். அவளது இல்லற வாழ்க்கையின் கசப்பான யதார்த்தத்தில் இருந்து தப்பிக்க, தன் கணவனின் கை நடுங்குவதை கவனிக்காதது போல் இருக்க, அவன் வார்த்தைகள் குளறுவதை கேட்காதது போல் நடிக்க, அவனது மது பழக்கத்தால் மாற்றமடைந்த அவனது தினசரி நடத்தையில் இருந்து தப்பிக்க, துவக்கத்தில் காந்தம் போல ஒருவரின் பால் ஒருவர் ஈர்க்கப்பட்டு, பிறகு அவனது புதினா சுவங்கத்தின் சுவாசம் கலந்த மது வாசம் போல வெறுக்கத்தக்கதாக மாறிவிட்டது அவர்களது உறவு. அவன் அவளை ஒதுக்கினான். அவனுடைய மது வாசனை, அவனுடைய அசைவற்ற தோற்றம், அவனுடைய போலியான முகஸ்துதிகளும் பாராட்டுக்களும், அவனுக்காக அவள் அனுதாபப்பட வேண்டும் என அவன் எடுக்கும் முயற்சிகள், அவனது முடிவில்லாத சாக்கு போக்குகள், அவன் தனது உண்மையான பிரச்சனைகளை சமாளிக்க மறுப்பது, எல்லாவற்றையும் விட அவனுடைய இந்த செயல்கள் அவர்களின் ஒரே மகனை எப்படி பாதிக்கிறது என்று நினைத்தபோது அவனை முற்றாகவே அவள் வெறுத்தாள். அவளது கைப்பையில் அவளது ஜிம் உறுப்பினர் அட்டையை தொலாவி எடுத்தாள். அவள் எப்படியாவது முயற்சி செய்து நிலைமையை சமாளிக்கத்தான் வேண்டும் என்றே நினைத்தாள். அவனுக்காக இன்னும் 1 மணி நேரம். அவன் தனது சீருடை பிளேசர் பாக்கெட்டில் தொலைபேசியை எடுத்து நிமிடமுள் மெதுவாக வட்டமிடுவதை ஓரக்கண்ணால் மறைமுகமாக பார்த்தான். சிறிய பாக்கெட்டுக்குள் பெரிய எதிர்கால நம்பிக்கை. தான் இன்று இருக்கும் இந்த நிலைமையை விட நாளை சற்று மேலானதாக இருக்கும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிறைந்த நம்பிக்கை. எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டும். வாதங்கள், கூச்சல்கள், உடைபடும் பொருட்கள், கண்ணீர்கள், மன்னிப்புகள் ஆகியவற்றிலிருந்து வெகு தொலைவிற்கு செல்ல வேண்டும். வார இறுதியில் இன்னும் மோசமானவை. மேற்சொன்ன நடத்தை அனைத்தும் மிக தீவிரமாகும். இது எப்படி இவ்வளவு மோசமானது? எப்போதுமே இப்படித்தான் இருந்ததா, அல்லது இவன் சிறுவன் என்பதால் இவன் கவனத்திற்கும் புரிதலுக்கும் எட்டவில்லையா? சரி, அவன் இப்போது கவனிக்கிறான், எல்லாம் புரிகிறது. அவன் தனது தருணத்திற்காக காத்திருக்கிறான். சரியான சந்தர்ப்பம் அமைந்தவுடன் ஓடவும் காத்திருக்கிறான். எங்காவது சாதாரணமான, மது போதையற்ற, நிதானமான, அக்கறையுள்ள, மகிழ்ச்சியான மக்களுடன் வாழ காத்திருக்கிறான். இவை அனைத்தும் நடக்கும் வரை அவன் எப்படியாவது சமாளிக்கத்தான் ஆக வேண்டும், இல்லையா? இறுதியாக மணி ஒலித்தது. திருக்குறள் மொத்தம் 1330 இருக்க, அந்த நூலை பன்மையில் திருக்குறள்கள் என்றுதானே அழைக்க வேண்டும். அப்படி இருக்க திருக்குறள் என ஒருமையில் சொல்வது ஏன் என்று ஒரு அன்பர் எழுத்தாளர் சுஜாதாவிடம் கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு சாமர்த்தியமாக சுஜாதா சொன்ன பதில், திருக்குறள் கல்லை அனுமதிப்பதில்லை. மதுவின் தீமைகளை மனிதன் உணர வேண்டும் என்பதற்காக கல் உண்ணாமை என்று ஒரு தனி அதிகாரமே எழுதியவர் வள்ளுவ பெருந்தகை. அப்படி இருக்க திருக்குறள் ஒருபோதும் கல்லை அனுமதிப்பதில்லை என்று லாவகமாக கூறினார் எழுத்தாளர் சுஜாதா. திருப்பூர் கிருஷ்ணன் என்ற சிந்தனையாளர் குரல் ஒலிக்கும் என்ற எழுத்துத் தொடரில் மது என்னும் மாயப்பிசாசு என்ற ஒரு கட்டுரையை டிசம்பர் 30, 2014 எழுதினார். அதில், மது தொடக்கத்தில் மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் இறுதியில் துன்பத்தை மட்டுமே தரும் என்பதால்தான் மது என்ற அந்த சொல் மகிழ்ச்சியின் முதல் எழுத்தான ம வில் தொடங்கி துன்பத்தின் முதல் எழுத்தான து வில் முடிகிறது என்று சுவைபட குறிப்பிட்டார். நாம் இன்று கேட்ட கதையில் மதுவின் பாதிப்புகளையும் அதனால் விளையும் கேடுகளையும் சொல்ல மிகச்சரியான நான் லீனியர் நெரேட்டிவ் கதை வடிவத்தை கையாண்ட இந்த கதாசிரியரின் சிந்தனைக்கு நிச்சயம் பாராட்டுக்கள். நான் லீனியர் கதை வடிவத்திற்கு பல சிறுகதைகளும் நாவல்களும் உதாரணம் உண்டு. குறிப்பாக 1997 மேன் புக்கர் பிரைஸ் விருது பெற்ற முதல் இந்திய எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்கள் எழுதிய த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற நாவல், மற்றும் பிரிட்டிஷ் எழுத்தாளர் அகதா கிறிஸ்டி அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற துப்பறியும் நாவல் 5 Little Pigs. ஆனால் இன்று நாம் கேட்ட கதை வெறும் நான் லீனியர் நெரேட்டிவ் கதை மட்டுமல்ல, ரஷோமோன் எஃபெக்ட், அதாவது ரஷோமோன் விளைவு என்று அறியப்படும் கதை சொல்லும் பாணியில் அமைந்துள்ளது. ரஷோமோன் விளைவு என்பது உலக புகழ்பெற்ற அகிரா குரோசோவா இயக்கிய 1950 வெளிவந்த ரஷோமோன் என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து பெயரிடப்பட்ட ஒரு கோட்பாடு. அகிரா குரோசோவா உலக புகழ்பெற்ற ஜப்பானிய திரைப்பட இயக்குனர் மற்றும் ஓவியர் ஆவார். அவருடைய ரஷோமோன் என்ற திரைப்படத்தின் கதையில் ஒரு கொலையை 4 சாட்சிகள் 4 முரண்பாடான வழிகளில் விவரிப்பார்கள். ஒரே நிகழ்வு பலரின் பார்வையில் எப்படி பார்க்கப்படுகிறது, எப்படி உள்வாங்கப்படுகிறது என்பதை சுவையான திரைக்கதையின் மூலம் சொல்வதுதான் ரஷோமோன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து ரஷோமோன் விளைவு என்பதை ஒரு கதை சொல்லும் யுக்தியாகவே பாவிக்கப்பட்டது. இன்று இது கதை, திரைப்படம், அறிவியல் மற்றும் சட்டம் ஆகிய துறைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. ரஷோமோன் விளைவு வகையில் கதைகள் சொல்வது மிக சுவாரஸ்யமானது. காரணம், எந்த ஒரு நிகழ்வின் யதார்த்தம் என்பதும் அதில் சம்பந்தப்பட்ட கதாபாத்திரம் அல்லது சாட்சிகளின் நம்பகத்தன்மை மற்றும் அகநிலையை சார்ந்தது. சாட்சிகளின் அகநிலை மற்றும் உளவியல் எப்போதும் சூழ்நிலை, சமூகம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்தே இயங்கக்கூடியவை. இவற்றின் வேறுபாடுகளின் விளைவால் ஒவ்வொரு சாட்சியும் அல்லது ஒவ்வொரு கதாபாத்திரமும் சொல்லும் தங்கள் தரப்பு பார்வை மாறக்கூடும். இவற்றின் வழியாக மட்டுமே அந்த நிகழ்வின் உண்மைத்தன்மையை அடையும் பயணம்தான் இந்த ரஷோமோன் வகை கதைகள். இது போன்ற திரைக்கதைகள் கொண்ட ஆங்கில திரைப்படங்கள் நிறையவே இருக்கின்றன. உதாரணம், எட்வர்ட் ஸ்விக் இயக்கத்தில் டென்சேல் வாஷிங்டன் நடித்து 1996 வெளியான கரேஜ் அண்டர் ஃபயர், 2005 வெளியான குழந்தைகளுக்கான அனிமேஷன் திரைப்படம் ஹுட் விங்க்ட், மற்றும் 2008 பீட் டிராவிஸ் இயக்கத்தில் வெளியான பொலிட்டிக்கல் த்ரில்லர் திரைப்படமான வேண்டேஜ் பாயிண்ட். தமிழில் இந்த முறையில் கதை சொல்வதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக நான் கருதுவது பத்மபூஷன் கமல்ஹாசன் எழுதி இயக்கி 2004 ஜனவரி மாதம் வெளியான விருமாண்டி என்ற திரைப்படம், மற்றும் இதே 2004 மே மாதத்தில் வெளியான இந்தியாவின் ஒப்பற்ற இயக்குனரும் 6 தேசிய விருது பெற்றவருமான பத்மஸ்ரீ மணிரத்னம் அவர்கள் எழுதி இயக்கிய ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து திரைப்படம் 2000 வெளியான அமோர்ஸ் பெரோஸ் என்ற மெக்சிகன் திரைப்படத்தின் திரைக்கதையைப் போல இருப்பதாக சொல்பவரும் உண்டு. இது போன்ற ரஷோமோன் விளைவு கொண்ட கதைகள் ஒரே நிகழ்வை அதன் கதாபாத்திரங்கள் எப்படி பல்வேறு கோணங்களில் வித்தியாசமான மற்றும் முரண்பாடான முறையில் பார்க்கின்றன என்பதை விவரிப்பதால் இவை முற்றான ஒரு புறநிலை உண்மையை விட அந்தந்த கதாபாத்திரங்களின் அகநிலை விளக்கம் மற்றும் அவரவரின் சுய ஆர்வமுள்ள வாதத்தை அல்லது கோணத்தை மட்டுமே பிரதிபலிக்கும். அதன் மூலம் மட்டுமே அந்த முற்றான உண்மையை அறியும் ஒரு முயற்சிதான் இதுபோன்ற கதைகள். மனித வாழ்க்கையின் மகத்தான அதிசயங்களில் ஒன்றை இவை பிரதிபலிக்கின்றன என்றே நான் நினைக்கிறேன். அது நம் பார்வையில் முற்றாக அல்லது முடிந்த முடிவாக ஒன்று உண்மை என்று தோன்றும் போதே இதே தீவிரத்துடன் இதற்கு நேர் எதிரான ஒரு நிலை இருக்கக்கூடும், அந்த எதிர்கருத்தை அதே முடிந்த முடிவாக நினைக்கும் தரப்பும் இருக்கக்கூடும் என்பதுதான் அது. தன் மது பழக்கத்தை தன்னளவில் நியாயப்படுத்தி கொள்ளும் கதாநாயகனால் ஒருபோதும் அவனுடைய இந்த மது பழக்கத்தை அவன் சுற்றத்தார் எவ்வளவு வெறுக்கிறார்கள் என்பதையோ அது அவர்கள் வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய அழிவுகளையோ ஒருபோதும் முழுதாக பார்க்க முடிவதே இல்லை. தனது ஆத்திரத்தையும் ஆற்றலையும் முழுதாக உடற்பயிற்சி கூடத்தில் காட்டி தன் உறவுக்காக அவனுடைய மது பழக்கத்தை சகித்து கொண்டு போவதாக நினைக்கும் கதாநாயகிக்கு கூட அவளுடைய தகுந்த நடவடிக்கை இன்மையாலேயே அந்த பழக்கம் நீடிக்கிறது என்பதை ஒருபோதும் முழுதாக பார்க்க முடிவதே இல்லை. இதுபோன்ற கதைகள் தமிழ் மூதாட்டி ஔவையாரின் மகத்தான ஒரு பொன்மொழியை நினைவுபடுத்துகிறது. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என் சான்.
படித்தவர் சங்கர் ஜே பாண்டியன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.